الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون صدق الله العظيم سروقهم வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கு குறித்தாகட்டும் ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி எங்களுடைய உயிரிலும் மேலான ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆண் அஸ்ஹாபுகள் சாபிஓங்கள் சபு சாபிங்கள் மேலும் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை கடமைகளை அவர் விரும்பக்கூடிய வடிவத்தில் அந்த ரப்புக்காக வேண்டி மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடக்குமாறும் அவன் விளக்கியவைகள் தடுத்தவைகள் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்தவைகள் அவனுக்கு விருப்பமில்லாதவைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் முற்று முழுதாகவே தவிர்த்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் தக்குவாவுடைய வசியத்தை ஞாபகமூட்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களை மனிதர்களாக படைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பியிருப்பது நிரந்தரமான மறுமை வாழ்க்கைக்கு நாம் தயாரிப்பு செய்வதற்காகவே. இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, உலகத்திலே உள்ளவைகளும் நிரந்தரமானவைகள் அல்ல. இந்த உலகத்திலே ஒரு 100 வருடத்துக்கு முன்னால் இருந்தவர்கள் யாரும் அநேகமாக இப்பொழுது இல்லை. இருந்தாலும் எங்கேயாவது ஓரிருவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களும் இன்றோ நாளைக்கோ என்ற எதிர்பார்ப்பிலே இருப்பார்கள். இன்னும் ஒரு 100 வருடத்துக்கு பின்னால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாம் யாரும் அநேகமாக இருக்க மாட்டோம். ஒன்றோ இந்த உலகமே இருக்காது, அல்லது வேறு யாரோ இந்த இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பார். இப்பொழுது நாம் வாழக்கூடிய வீடுகளிலே, நாம் வசிக்கக்கூடிய பகுதிகளிலே, நாம் சம்பாதிக்கக்கூடிய இடங்களிலே வேறொரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், சம்பாதித்துக் கொண்டிருப்பார்கள். நாம் யாரும் இருக்க மாட்டோம். நாம் எல்லோரும் மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு உண்மையான புத்திசாலி, விவேகி, தூர சிந்தனை உள்ளவர் என்பவர் ஒவ்வொருவரும் அவரவர்கள் அடுத்த கட்டம் சந்திக்க போகின்ற அந்த மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி எப்பொழுதுமே தன்னை தயார் நிலையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவர் ஆகிராவுக்குரிய மனிதராகத்தான் வாழவேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், கூனூ மின் அபுனாஇல் ஆகிரா வலா தகூனூ மின் அபுனாஇத் துன்யா. நீங்கள் மறுமைக்குரியவர்களாக ஆகிவிடுங்கள், இந்த உலகத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், இன்னத் துன்யா குலிகத் லகும் வ அன்தும் குலிக்கும் லில் ஆகிரா. இந்த உலகம் உங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்களோ மறுமைக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வசனம் அநேகமாக எல்லோருக்கும் மனப்பாடமாக இருக்கும், வமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ஸா இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்காக வேண்டி, மறுமைக்கு வணங்குவதன் மூலம் அவர்கள் தயாராக வேண்டும் என்பதற்காக வேண்டும். குர்ஆனிலே கடைசியாக இறக்கி வைக்கப்பட்ட வசனமும் அதைத்தான் உணர்த்தி கொண்டிருக்கிறது, வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். குர்ஆனிலே இறுதியாக இறங்கிய வசனம், அதற்கு பின்னால் குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கவில்லை. வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் எல்லோரும் ஒரு நாளை பயந்தவர்களாக வாழுங்கள். அது எந்த நாள்? நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் திரும்பவும் மீட்டு எடுக்கப்பட்டு நிறுத்தப்படக்கூடிய அந்த மறுமை நாள். எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு தடவை இருந்திருக்கிறோம், அது எங்களுக்கு ஞாபகத்திலே இல்லை, ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது நம்புகிறோம், ஆலமுல் அர்வார். ஆத்மாக்களாக ரூஹுகளாக நாம் எல்லோரும் ஒரே இடத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால் இருந்தோம். இருந்தது தெரியாது, ஆனால் இருந்தோம் என்று நம்புகிறோம், குர்ஆன் கூறுகிறது என்பது. இதே போன்று திரும்பவும் நீங்கள் எல்லோரும் மீட்டு எடுக்கப்பட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லோரும் நிறுத்தப்படுவீர்கள், அந்த நாளை பயந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழும். ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அவரவர்களுக்கு இந்த உலகத்திலே அவரவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, எதை அவர்கள் சம்பாதித்தார்களோ, அதற்குரிய கூலி பரிபூரணமாக அங்க நிறைவேற்றி கொடுக்கப்படும். நலவாக இருந்தால் நலவு, கெடுதியாக இருந்தால் கெடுதி. வஹும்லா யூலமூன், அங்கே யாருக்கும் எந்த வகையான அநியாயமும் நடைபெற மாட்டார். இதுதான் குர்ஆனிலே கடைசியாக இறங்கிய வசனம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நான் என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறேன்? ஒவ்வொருவரும் அடிக்கடி தன்னை தானே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி கேட்க வேண்டும்? இன்று இரவு எனக்கு மௌத்து வந்துவிட்டால் நான் அதற்குரிய தயார் நிலையில் தான் இருக்கிறேனா? யாருக்காவது சொல்ல முடியுமா, நான் நாளைக்கு உயிருடன் இருப்பேன், எனக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது, டாக்டரிடம் போய் ஒரு செக்அப் பண்ணிவிட்டு வந்திருக்கேன், எனக்கு சுகரும் கிடையாது, வேறு எந்த ஒரு நோயும் இல்லாமல் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், அதனால் குறைந்தது இன்னும் 10 வருஷம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அசர் தொழுகைக்கு நாம் இருப்போமா என்பது கேள்விக்கும். இந்த ஜும்மாவுடைய தொழுகை முடியும் வரையில் இந்த பூமியில் உயிருடன் இருப்பேனா என்பது கேள்விக்குறி. சிலவேளை மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்க கூடிய நான் நாளைக்கு இந்த நேரத்திலே கபருக்குள்ளே இருக்கலாம். அப்படி எத்தனை பேரை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று எனக்கு மரணம் வந்துவிட்டால் நான் அந்த மௌத்துடைய அந்த பயணத்துக்கு தயாராகிவிட்டேனா? இது எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய கேள்வியாக இருக்க வேண்டும். தன்னை நோக்கி இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாசிபு கபுல அன் துஹாசபு, நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் மரணித்தவர்களில் உள்ளவர்களாக நினைத்துக் கொண்டு உங்களிடம் கேட்டு பாருங்கள். எப்படி நினைக்க வேண்டும்? இப்பொழுது நான் என்னை மலக்குல் மௌத் சந்திக்க வந்திருக்கிறார், நான் சக்கராத்திலே இருக்கிறேன், என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? மலக்குல் மௌத் என்னுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கிறார். அந்த காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பெரு இரவிலிருந்து என்னுடைய ரூஹு இழுக்கப்படுவதற்கு ஆரம்பமாகிவிட்டது. எல்லோரும் என்னை சூழ்ந்திருப்பார்களானால் எனக்கு அங்கே மகனும் விளங்காது, மனைவியும் விளங்காது, குடும்பமும் விளங்காது. எல்லோரும் ஆறுதல் வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், ஆனால் நான் வேறொரு காட்சியிலே இருப்பேன். இப்பொழுது என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? மனிதன் யோசிக்கவில்லை. ஏன்? இது நாம் சந்திக்க போகின்ற எந்த சந்தேகமும் இல்லாத உண்மை. என்னை ஜனாசாவாக வைத்து இப்பொழுது குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கஃபன் அணிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். சுந்தூக்கிலே வைத்து என்னை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கபரை நோக்கி நான் பயணமாகிக் கொண்டிருக்கிறேன். என்னை கபருக்குள்ளே வைத்து விட்டார்கள். இப்பொழுது பலகையை போட்டு மூடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில வினாடிகளில் இவர்கள் எல்லோரும் சென்று விடுவார்கள். முன்கர் நக்கீர் என்னிடத்திலே அந்த கேள்வி கணக்குக்காக வேண்டி வரப்போகிறார்கள் என்ற நிகழ்வை நான் சந்திக்கும் பொழுது எப்படி இருக்கும்? தயாரிப்பு செய்துவிட்டேனா? ஹாஃபிஸ் அபூ நுஐம் ரஹிமஹுல்லாஹ், இவர்கள் மிக முக்கியமான ஒரு சரித்திர ஆசிரியர். இவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு சிந்தனை வந்தது, நாளைக்கு மௌத்து வருவது உறுதியாகிவிட்டால் இன்று என்ன அமல் செய்வது? ஏதோ ஒரு அடிப்படையிலே நாளைக்கு நான் மௌத்தாக போகிறேன் என்பது உறுதியாகிவிட்டது. இப்பொழுது இன்றைய நாளில் என்ன அமலிலே ஈடுபடுவது? இவர் யோசிக்கிறார். ஒவ்வொரு ஆலிமாக சந்தித்து இந்த கேள்வியை முன்வைப்போம். ஒருவரிடத்திலே போனால் அவர் சொன்னார், நான் தொழுகைக்கு தக்பீர் கட்டிவிடுவேன், எனக்கு சுஜூதிலோ ருக்கோயிலோ ஏதோ ஒரு அடியத்திலே மௌத்து வந்துவிடட்டும். புரிந்து கொள்ள இன்னும் ஒருவரிடம் போனார், அவர் சொன்னார், நான் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்தேன், குர்ஆன் ஓதிய நிலையிலே எனக்கு மௌத்து வரட்டும். அதையும் குறித்து கொண்டார். இன்னும் ஒருவரிடம் போனார், அவர் சொன்னார், என்னுடைய பாவங்களை நினைத்து இஸ்திகஃபார் செய்ய ஆரம்பிப்பேன், இஸ்திகஃபாருடைய நிலையிலே மௌத்து வரட்டும். இன்னும் ஒருவரிடம் போனால் அவர் சொன்னார், நான் என்னுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் தான தர்மம் செய்து சதக்கா கொடுத்துவிட ஆரம்பிப்பேன், அவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட நிலையிலே எனக்கு மௌத்து வரட்டும். இப்பொழுது இவருக்கு குழப்பமாகிவிட்டது. எதை செய்வது? நாளைக்கு மௌத்து வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதிலே நாலு கருத்து. கடைசியாக அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதர் ஹாஃபிஸ் அபூ நுஐம் ரஹிமஹுல்லாஹ்விடம் போய் கேட்டார்கள், ஹஜரத், இப்படி ஒரு நிலை வந்துவிட்டால் என்ன அமலிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள்? அவர் சொன்னார், வலமையை போன்று இருப்பேன். இவருக்கு ஆச்சரியம். இவரை விட சாதாரணமானவர்கள் அமல்கள் எல்லாம் முக்கியமான அமல்களில் ஈடுபடுவேன் என்று சொல்ல, இவரோ வளமையை போன்று இருப்பேன் என்கிறார். அவர் விளங்கப்படுத்தினார், நான் என்னுடைய ஒவ்வொரு நாளையும் ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறேன், நாளைக்கு மௌத்து வரும் என்பதை வைத்துத்தான். நான் ஒவ்வொரு நாளும் இத்தனை மணிக்கு தஹஜ்ஜ தொழுகைக்காக வேண்டி எழும்பி இவ்வளவு நேரம் தொழுவேன், இவ்வளவு நேரம் இஸ்திக்ஃபார் செய்வேன், இது என்னுடைய குர்ஆன் திலாவத்துக்குரிய நேரம், இது என்னுடைய பாவங்களை நினைத்து இஸ்திக்ஃபார் செய்வதற்கென்று நான் ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன், நான் தலவாத்து ஓதுவதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன், நான் குடும்பங்களோடு மனைவி பிள்ளைகளோடு நல்ல விடயங்களை பேசுவதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன், நான் தொழிலுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன், இப்படி நான் தொழுகை முன்பில் சுன்னத்துகள் என்று ஒரு நாளை நான் திட்டமிட்டு வைத்திருப்பதே நாளைக்கு மௌத்து வரும் என்பதை வைத்துத்தான். அதனால் நாளைக்கு மௌத்து வந்தால் என்ன செய்வது என்பதே எனக்கு ஒரு புதிய கேள்வியும் அல்ல, புதிய விடையும் அல்ல. வலமையை போன்று இருப்பேன், வலமையே மௌத்தை வைத்துத்தான் நான் தயார் செய்து வைத்திருப்பேன். இப்படித்தான் ஒரு மனிதன் வாழ. ஆஹிராவை நோக்கி பயணம் செய்யக்கூடியவராக வாழுவது என்பது அவர் குர்ஆனுடனே இருக்க வேண்டும், ஜிக்ருடனே இருக்க வேண்டும், மஸ்ஜிதுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவர் தொழில் செய்வதில்லையா? குடும்பத்தோடு சந்தோஷமான பிரயாணங்களிலே ஈடுபடுவதில்லையா? அவர் ஏனைய சந்தோஷங்களை அடைய முடியாதா? அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அப்படி அல்ல. மனிதன் அன்றாடம் வாழக்கூடிய வாழ்க்கையே மறுமைக்குரியதாக ஆக்கிக் கொள்ளலாம். எப்படி? உதாரணத்திற்கு, ஒவ்வொரு நாளும் இரவிலே தூங்குகிறோம். இரவிலே எல்லோரும் தூங்குகிறோம். ஆனால் அந்த தூக்கத்தை எப்படி நான் மறுமையிலே நன்மை கிடைக்கக்கூடிய தூக்கமாக ஆகும்? வைத்துக் கொள்ளுங்கள், உதாரணத்துக்கு ஒருவர் 70 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 70 வருடம் வாழ்ந்தார். 70 வருடத்திலும் பருவ வயதை அடைந்ததில் இருந்து அவருடைய இரவு நேரத்தை எப்படி கழித்தார் என்றால், மௌத்தாகும் வரையிலே இசாவை தொழுதிவிட்டு சாப்பிட்டு விட்டு தூங்கிவிடுவார். சுபஹ் தொழுகைக்காக வேண்டி எழும்புவார், அல்லது தஹஜ்ஜ தொழுகைக்காக வேண்டி எழும்புவார். 70 வருடமும் மௌத்தாகும் வரையிலே இவருடைய இரவு நேரம் தூக்கத்தில் தான் கழிந்தது. ஆனால் அவர் எல்லோரையும் போன்று தூங்கவில்லை. அவருடைய வலிமை என்னவென்றால், அவர் இரவிலே இசா தொழுதிவிட்டு போய் சாப்பிட்டு விட்டு அவர் உலூர் செய்து கொள்வார், விருப்பின் மீது உட்காருவார், குல்சூரா 3 தடவை ஓதி தன்னுடைய முழு உடம்பின் மீதும் தடவிக்கொள்வார். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்வார்கள்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பதை 33 தடவைகள் ஓதிக்கொள்வார். துஆவுடன் அல்லாஹும்மா பிஸ்மிகா அமூது வஹியா என்று தூங்கிவிடுவார். காலையில் எழும்பும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வைலைஹி நுஷூர் என்று எழும்புவார். இவர் 70 வருடம் வரையிலே தூங்கவில்லை, 70 வருடம் வரையிலே தூக்கம் என்பதை வணக்கமாக செய்வார். ஒரு முஸ்லிம் இப்படித்தான் மறுமைக்கு பேரு. எல்லோரும் செய்யக்கூடிய வலமையை இவர் இபாதத்தாக ஆக்கலாம், அதனை நபி வழியிலே நிறைவேற்றுவதன் மூலம். எப்படியும் நான் தூங்கக்கூடிய நேரம் தான், ஆனாலும் இவர் எப்படி தூங்கி இருக்கிறார்? நபி வழியிலே தூங்கி இருக்கிறார். இவர் உலகத்திலே இரவு நேரத்திலே வேறு எதுவும் செய்யவில்லை, இரவிலே போய் வீணாக பேசிக் கொண்டிருக்கவில்லை, இரவு நேரத்திலே பாவங்களிலே ஈடுபடவில்லை, இரவு நேரத்திலே பாவமான காட்சிகளை பார்க்கவில்லை, இரவு நேரத்திலே வீணான விடயங்களிலே ஈடுபடவில்லை. வெறுமனை அவர் இசா தொழுதிவிட்டு சாப்பிடுவார், அவர் அதே நேரத்திலே முறையாக தூங்கி எழும்புவார். கியாமத்துடைய நாளிலே இவருடைய பட்டோலையிலே இரவு தூங்கியதாக எழுதப்பட்டிருக்க மாட்டாது, அமல் செய்ததாக எழுதப்பட்டிருக்கும். தூக்கத்தின் மூலம் மறுமையை சம்பாதி. இசாவை தொழுதிருக்கிறார், சுபகை தொழுதிருக்கிறார், நடுவிலே முறையாக தூங்கி இருக்கிறார். ஆனால் இன்று முஸ்லீம்களில் உள்ள குறிப்பாக பல வாலிபர்களுடைய, எத்தனையோ வீடுகளில் உள்ள பெண் பிள்ளைகளுடைய இரவு நேரங்கள் இப்படி கழிவதற்கு மாற்றமாக மிக பயங்கரமான பாவமான காரியங்களிலே கழிகிறது. அதே நேரத்திலே இசா தொழுகையும் மண்ணாக்கப்படுகிறது, சுபகு தொழுகையும் வீணாக்கப்படுகிறது. எத்தனையோ பேருடைய இரவு நேரங்கள் அவர்களை நரகத்துக்குரிய மனிதர்களாக மாற்றிக்கொண்டிருக்கும். எத்தனையோ பேருடைய இரவு நேரங்கள் அவர்களை அல்லாஹ்விடம் தூரமாக்கி கொண்டிருக்கும். ஒவ்வொரு இரவுகளும் அவனை நிமிடத்துக்கு நிமிடம் அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தூரமாக்கிக் கொண்டிருக்கிறது. அவனை பாவியாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது. ஏன் அழுக்குகளையும் அசந்தங்களையும் அருவறுப்புகளையும் ஆபாசங்களையும் பார்ப்பதற்குரிய நேரமாக சிலர் இரவு நேரத்தை ஆக்கிக் கொண்டார்கள். வீணான விடயங்களிலே, பிரயோசனம் இல்லாத விடயங்களிலே, நண்பர்களோடு அவசியம் இல்லாமல் பொருத்தமற்ற விடயங்களை பேசிக் கொண்டிருப்பதிலே, இரவிலும் பகலிலும் குறிப்பாக பாதை ஓரங்களிலே, மஸ்ஜிதுக்கு வெளியிலே, வீட்டுக்கு வெளியிலே, சில வேளை அதை மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரம், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், இப்படியான நேரங்கள் எல்லாம் வீணடிக்கப்பட்டு அடுத்தவரை பற்றி பேசுவதிலே, அடுத்தவர்களை பற்றி கழுகுவதிலே, ஏனைய பொருத்தமில்லாத விடயங்களிலே, அதற்கு மேலால் ஒரு சாதார் போதை பொருட்களிலே, இப்படியெல்லாம் தன்னை இரவு நேரத்திலே இசாவுக்கு பின்னால் இருந்து சுபகு வரையிலே உள்ள நேரத்தை தன்னை ஒவ்வொரு நாளும் நரகத்துக்குரிய மனிதனாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தை இவர் வெறுமனே சுன்னத்தான முறையிலே தூங்கி இருந்தால் சொர்க்கவாசியாக ஆக இருப்பார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமியர்களின் வீடுகள் எப்படி ஆக வேண்டும் என்றால் இரவிலே நேர காலத்தோடு தூங்க வேண்டும், அதிகாலையிலே நேர காலத்தோடு எழும்ப வேண்டும். வீடுகள் சகஜ தொழுகை போன்ற அமல்களை கொண்டு ஒளிமயமாக்கப்பட வேண்டும். சுபகுடைய நேரத்திலே வீட்டிலே உள்ள பருவவயதை அடைந்து எல்லோரும் விழித்திருக்க வேண்டும். ஆண்கள் மஸ்ஜிதை நோக்கி போக வேண்டும், பெண்கள் முசல்லாவிலே இருந்து தொழ வேண்டும், சூரியன் உதயமாகும் வரையிலே ஜிக்ரு திலாவத் போன்ற அமல்களிலே ஈடுபட வேண்டும். இந்த ஒரு அமலை வீடுகளுக்குள்ளே ஹயாத்தாக்கி பாருங்கள், பரக்கத்துக்கு மேல் பரக்கத்தையும், நிம்மதிக்கு மேல் நிம்மதியையும், சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷத்தையும் வீடுகளுக்குள்ளே பார்க்கலாம். இன்று இஸ்லாமிய வீடுகளிலே இவை இல்லாமலாகிவிட்டது. இது எங்களுடைய முன்னோர்களிடையே நிறைய காணப்பட்டது. அவர்கள் சுபகுக்கு பின்னால் தூங்க மாட்டார்கள், சகஜத்துடைய நேரத்திலே எழும்புவார்கள், ஆனால் இரவிலே நேர காலத்தோடு தூங்குவார்கள். அவர்கள் பரக்கத்தாக இருந்தார்கள், ஆரோக்கியமாக இருந்தார்கள். இன்று வகை வகையான நோய்கள் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம், இரவிலே தூங்க வேண்டிய நேரத்திலே உடம்புக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆரோக்கியத்துக்குரிய முறையை கொடுக்கவில்லை, நேர காலத்தோடு தூங்கவில்லை. குர்ஆன் சொல்லுகிறது, இரவை உங்களுக்கு வழங்கி இருப்பது லிதஸ்குனூ ஃபீஹி, அதிலே நீங்கள் நிம்மதியாக, நீங்கள் அமைதியாக ராஹத்து பெறுவதற்காக வேண்டி. பகலை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் நீங்கள் தேவையானவற்றை சம்பாதிப்பதற்காக வேண்டி. இரவை ஏற்படுத்தி இருப்பது நீங்கள் மன நிம்மதியாக உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்குரிய அமைதிக்குரிய நேரமாக. குர்ஆன் சொன்ன அந்த தருத்தீவை நாம் மாற்றினோம், இரவை நீண்ட நேரம் விழித்திருக்கிறோம், காலையிலே தூங்குகிறோம், மனிதன் நோயாளிகளாக மாறிவிடுகிறோம். ஒரு பக்கம் பாவம், மறுபக்கம் உடம்புக்கு கொடுக்க வேண்டிய ஆரோக்கியத்துக்குரிய நேரத்தை கொடுக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுக்கு முன்னால் தூங்குவதையும் இசாவுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பதையும் தடுத்தார்கள், குறிப்பிட்ட சிலருக்கு தவிர. அந்த சிலர் யார்? விருந்தாளி வந்துவிட்டார்கள், அவர்களுடன் அவர்களை உபசரிப்பதற்காக வேண்டி பேசிக் கொண்டிருக்கலாம், அல்லது கணவன் மனைவி சந்தோஷமாக இரவில் எவ்வளவு நேரமும் பேசிக் கொண்டிருக்கலாம். மார்க்க அனுமதி வழங்கி இருக்கிறது. ஆனால் இன்று அதுவும் ஒரு பிறகு. எதுவரை என்றால், சிலர் எல்லோரும் வெளிநாட்டிலிருந்து 2-3 வருடத்துக்கு பின்னால் வெக்கேஷன் வந்திருக்கிறார். 2 மாதம் 3 மாதம் சில பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், வந்திருக்கக்கூடிய 3 மாதத்திலும் இரவிலே அவருடைய மனைவியோடு பிள்ளைகளோடு அவருக்கு நேரம் கொடுப்பதற்குரிய நேரம் இல்லை. அந்த அளவு அவருடைய இரவு நேரங்கள் கூட்டாளிமார்களுடன் தான் கழிகிறது. இரவு 2 மணிக்கும் 2:30 மணிக்கும் தான் அவர் வீட்டுக்கு வருகிறார். ஏற்கனவே வருடக்கணக்கிலே வெளியிலே இருக்கிறார். வந்திருப்பது 2-3 மாதம் வெக்கேஷனில். அந்த நேரத்தில் கூட மனைவிக்கு நேரம் கொடுப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு அவர்களுக்கு கூட்டாளி தான் முக்கியமாக இருக்கிறது மகனுக்கு என்று கவலைப்படக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமையே அவருக்கு தெரியாது. லண்டனுடைய ஒரு ஆய்வு என்று ஒரு பத்திரிகையிலே வாசித்தேன், பிரயோசனமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறேன். அங்கே உள்ள பல பெண்களில் உள்ள மனநோயாளிகளை எடுத்து ஆய்வு செய்த பொழுது அவர்களில் உள்ள நிறைய பெண்கள் மனநோயாளியாக ஆகுவதற்குரிய காரணம் என்னவென்றால், அவர்களுடைய கணவன்மார்களோடு மனம் விட்டு பேசுவதற்கு அந்த கணவன்மார்களுக்கு நேரம் இல்லை. பகல் பூராக தொழிலே, இரவு வீட்டுக்கு வந்தாலும் அந்த விடயத்திலே ஈடுபடுகிறார், அல்லது போனுக்குள்ளே இருக்கிறார், அல்லது அங்கு வந்தாலும் அவருடைய பிசினஸ் விடயமான விடயங்களில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதே களைப்போடு தூங்கி விடுகிறார். காலையில எழுந்தவுடன் சென்று விடுகிறார் தொழிலுக்கு. மனைவியோடு உட்கார்ந்து அவருடைய கவலைகளை, அவருடைய சந்தோஷங்களை, மனதிலே உள்ளவைகளை பேசிக் கொள்வதற்கு எத்தனையோ கணவன்மாருக்கு நேரம் இல்லை. அவள் எத்தனையோ விடயங்களை உள்ளத்திலே சுமந்து கொண்டு அதை யாரிடத்திலே கொட்டுவது, யாரிடத்திலே பேசுவது, பேசுவதற்கு ஒருவர் இருந்தால் அது என்னுடைய கணவன் தானே என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவருக்கும் அவளுக்கு நேரம் கொடுப்பதற்கு நேரம் இல்லை. அதை நினைத்து நினைத்து மனநோயாளியாகிவிட்டான். வெறுமனை வீட்டுக்குள்ளே அவள் வாழுகிறார். இவருடைய வேலைக்காரியாக இவருடைய உடுப்பு கழுவுவதற்கும், இவருக்கு சமைத்து கொடுப்பதற்கும், இவருடைய உடுப்பை அயன் பண்ணி கொடுப்பதற்கும், வீட்டை கூட்டுவதற்கும், பிள்ளைகளுடைய உடுப்புகளை கழுவுவதற்கும் அவள் ஒரு தோவியாக, ஒரு சமையல்காரியாக, வீடு கூட்டக்கூடியவளாக, இவருக்குரிய ஒரு ஹாபிமாவாக மாத்திரம்தான் இருக்கிறாரே தவிர, இவர் என்னுடைய வாழ்க்கை துணைவியே, இவருக்கு நான் நேரம் கொடுக்க வேண்டுமே, இவருடன் துக்க சந்தோஷமான விடயங்களை மனம் விட்டு பேச வேண்டுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இரவிலே நேர காலத்தோடு தூங்கிவிடுங்கள், இரவிலே அவசியம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். ஆனால் கணவன் மனைவியை தவிர அவர்கள் வேண்டிய அளவு நேரம் சந்தோஷமாக இருந்தாலும் அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷமடைகிறார். கணவனும் மனைவியும் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை அருள் பார்வையை கொண்டு அல்லாஹ் பார்க்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, மறுமைக்குரியவர்களாக வாழுவதென்பது வெறுமனே ஜிக்ரு திலாவத்து இஸ்திக்ஃபாரின் மூலம் மாத்திரமல்ல, அன்றாட செயல்களை மனிதன் மார்க்கம் சொல்லித்தந்த முறையிலே நிறைவேற்றுவதன் மூலம் ஆகிராவை சம்பாதிக்கலாம். இரவு பிரயோசனமான விடயங்களில் ஈடுபடுவோம், அல்லது உணவுடன் ஜிக்ருடன் துவாவுடன் தூங்குவோம், பட்டோரையிலே நன்மை எழுதப்படும். சாப்பிடுகிறோம், ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிறோம், எத்தனை நேரம் சாப்பிட வேண்டும், மார்க்கம் எத்தனை தடவை என்று சொல்லவில்லை. 3 நேரம் அது எங்களுடைய வளமையாகிவிட்டது. பசி வந்தால் எத்தனை தடவையும் சாப்பிடலாம், பசி இல்லாமல் சாப்பிடுவது இயன்றது. ஆனால் அந்த சாப்பிடுவதற்குரிய நேரத்தை ஒருவர் முறையாக சாப்பிட்டார். எப்படி? சாப்பிடுவதற்கு முன்னால் கையை கழுவிக் கொள்கிறார். எதற்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகிறார். சாப்பிட்டவுடன் தான் சாப்பிட்ட அந்த பீங்கானை நன்கு வலித்து சாப்பிடுகிறார். விரலை நல்ல முறையிலே தூப்பிக் கொள்கிறார். விழுந்த மணிகளை எல்லாம் அவர் பிறக்கி சாப்பிடுகிறார், அழுக்கப்பட்டிருந்தால் கழுவி சாப்பிடுகிறார். சாப்பிட்டு முடிந்ததன் பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார், அல்லது அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அசாமனா என்ற அந்த துவாவை ஓதினார். குறைந்தது அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். உலகத்திலே அவர் பிறந்ததிலிருந்து பருவவயதை அடைந்ததிலிருந்து மௌத்தாகும் வரையிலே இந்த முறையிலே அவர் சாப்பிட்டிருந்தார், இந்த முறையிலே அவர் குடித்தார். பிஸ்மில்லா சொல்லி குடித்தார், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடித்தார். பிஸ்மில்லா சொல்லி சாப்பாட்டை ஆரம்பித்தார், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடித்தார். இவர் சாப்பிட்ட அந்த நேரம், இவர் குடித்த அந்த நேரம் பட்டோரையிலே நன்மையாக எழுதப்பட்டிருக்கும். ஒரு முஸ்லிம் முறையாக சாப்பிடுவது குடிப்பதன் மூலம் அவர் ஆஹ்ராவை சம்பாதிக்கிறார். எத்தனை பேர் கவனத்தில் எடுக்கிறோம், வீட்டிலே சாப்பிடலாம், ஹோட்டலிலே சாப்பிடலாம், சிலருக்கு பிஸ்மில்லா கூட ஞாபகத்துக்கு வருவது. நான் என்னுடைய சாப்பாட்டுக்கு வழங்கக்கூடிய நேரத்தையும் ஆஹ்ராவுக்குரிய நேரமாக ஆக்க வேண்டும். எனக்கு வலது பக்கத்திலே உள்ள மலக்கு நன்மை எழுத வேண்டும். வெளி தேவைக்காக வேண்டி கொடுக்கும் நேரம், தொழிலத்துக்குள் நுழையும் அந்த நேரத்தையும் சுவர்க்கத்துக்குரிய நேரமாக ஆக்கலாம் ஒரு முஸ்லிம். எப்படி? வெளி தேவைக்காக வேண்டி அவர் நுழைகிறார், எல்லோரும் நிறைகிறார்கள், எப்படியும் போகலாம் எப்படியும் வரலாம், தேவை நிறைவேறிவிட்டால் போதும். ஆனாலும் ஒருவர் டொய்லெட்டுக்குள் நுழையும் பொழுது இடது காலை வைக்கிறார். ஏன்? என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் நுழைவார். வெளியிலே வரும் பொழுது வலது காலை வைத்து வந்தார். எந்த காலை வைத்தாலும் வெளியிலே வரலாம். நுழையும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்மா இன்னி அஊதுபிக மினல் குபுஸி வல் ஹபாயித் என்ற அந்த ஒரு சின்ன துஆவை ஓதிக்கொண்டு உள்ளே நுழைகிறார். வெளியிலே வரும் பொழுது குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த துஆவோடு வெளியிலே வருகிறார். உலகத்திலே பருவ வயதை அடைந்ததிலிருந்து மௌத்தாகும் வரையிலே அவர் வெளி தேவைக்காக வேண்டி தொழிலத்துக்குள் நுழைவதற்காக வேண்டி கொடுத்த நேரம் மறுமையிலே சுவர்க்கத்துக்குரிய நேரமாக எழுதப்படுகிறது. சம்பாதிப்பதிலே ஆனால் ஒரு மனிதனுடைய சிந்தனையில் அது இருக்க வேண்டும். அன்றாடம் செய்யக்கூடிய இந்த விடயத்தை நான் நபி வழியிலே செய்கிறேன், ஆஹ்ராவிலே சுவர்க்கத்தை அடைவேன். இப்படி ஒவ்வொன்றையும் சுட்டிக்காட்டலாம். தொழில் செய்கிறோம், ஒவ்வொருவருக்கும் வருமானத்துக்கு ஏதோ ஒரு வழி இருக்கிறது, இருக்கத்தான் வேண்டும். ஒருவர் குறிப்பிட்ட வயதை அடையும் பொழுது அவர் ஹலாலான ஒரு சம்பாத்தியத்தை தேடி ஆக வேண்டும். அதற்கு பின்னாலும் இன்னும் ஒருவரிடம் தங்கி வாழ முடியாது. அவர் செய்யக்கூடிய தொழில் ஹலாலான எந்த தொழிலாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒருவர் மரமேறி சம்பாதிக்கிறார், அதுதான் அவருக்கு தெரியும், ஹலாலாக தேடுகிறார். அல்லது அவருக்கு தெரிந்த எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஹலாலாக இருக்க வேண்டும். இவ்வளவுதான் மார்க்கம் பார்க்கும். எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் அந்த தொழிலின் பக்கம் ஒருவர் மற்றொருவரின் பக்கம் தேவை உடையவர்களே. இப்படி டாக்டரின் பக்கம் நோய் வந்தால் தேவை இருக்கிறதோ, ஒரு விசேஷமான சாப்பாடு திருமண வைபவம் என்று வரும்பொழுது அங்கே சமையல்காரர்களின் பக்கம் தேவை ஏற்படுகிறது. அவர் தரக்கூடிய டேட்டில் தான் நாம் டேட்டை முடிவு செய்ய வேண்டும். அனைத்தையும் முடிவு செய்துவிட்டோம், சரியான சமையல்காரர் கிடைக்கவில்லை என்றால் அவருக்காக வேண்டி டேட்டை பிற்படுத்த வேண்டி வரும். சில கட்டங்களிலே திரும்பி ஓட்டக்கூடியவர்களுடைய தேவைதான் மிகப்பெரிய தேவையாக இருக்கும். இரவிலே 12 மணி, இரவு 1 மணி, குழந்தைக்கு நோய், ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டும், அந்த டாக்டரிடம் போவதற்காக வேண்டி அவருக்கு அங்கே உடனடியாக தேவைப்படுவது ஒரு வாகனம், ஒரு திரீவில். இப்படி ஒவ்வொன்றையும் யோசித்து பார். ஒவ்வொரு தொழிலும் பெருமதியானது. நான் ஹலாலான எந்த தொழிலை செய்தாலும் அது எனக்காக வேண்டி மட்டுமல்ல, சமூகத்துக்காக வேண்டி. எந்த தொழிலை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானோ அது ஹலாலான தொழிலா, அந்த தொழிலை நான் செய்வதன் மூலம் துனியாவை மட்டுமல்ல ஆகிராவையும் தேடலாம், ஆனால் என்னுடைய நீயத்து சரியாக இருக்கும். ஏன் சம்பாதிக்கிறேன், இந்த கடையை நான் ஏன் வைத்திருக்கிறேன்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தொழில் என்பது இது துனியா அல்ல. நீயத்து சரியாக இருந்து முறையாக செய்தால் இதன் மூலம் ஆகிராவிலே உயர்ந்த அந்தஸ்தை அடையும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், எப்படி உதாரணத்திற்கு அதற்கு முன்னால் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். ஒருவர் சுஜூதிலே மரணித்து விட்டார். அந்த மௌத்தை நாம் எல்லோரும் சந்தோஷமாக சொல்லுவோமா இல்லை? சுபஹானல்லாஹ், இவ்வளவு பாக்கியமான மையை சுஜூதிலே மரணித்து விட்டார். உண்மையிலே பாக்கியமான, குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மரணித்து விட்டார், இவ்வளவு பாக்கியமான மை. ஒருவர் திரீவில் ஓட்டிக்கொண்டிருக்கும் பொழுது விபத்துக்குள்ளாகி மரணித்து விட்டார். கடையிலே உட்கார்ந்திருக்கிறார் தொழில் செய்தவராக, அதே நிலையிலே ஹார்ட் அட்டாக் வந்து மரணித்து விட்டார். ஒரு ஹலாலான தொழிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார், அந்த நிலையிலே அவருக்கு பஜாரிலே மௌத்து வந்து விட்டது. இந்த மௌத்தை பற்றி என்ன சொல்லுகிறேன்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணிக்கக்கூடிய மௌத்துக்கு பின்னால் நான் விரும்பக்கூடிய மௌத்தில் ஒன்று, நான் ஹலாலான பொருள்களை எடுத்துக்கொண்டு வருகிறேன், அதனை மக்களுக்கு விற்று சம்பாதிப்பதற்காக வேண்டி பொருள்களை எடுத்துக்கொண்டு வருகிறேன். என்னுடைய நோக்கம் நான் சம்பாதிப்பதும் தான், மற்றவர்களுக்கு நான் சேவை செய்வதும் தான், அவர்களுக்கு இலகுபடுத்தி கொடுப்பது. அந்த நோக்கத்திலே நான் பொருள்களை ஹலாலாக தேடுவதற்காக வேண்டி வாகனத்திலே உட்கார்ந்து கொண்டு வருகிறேன். இடையிலே எனக்கு மௌத்து வருகிறது. இந்த மௌத்து நான் விரும்பக்கூடிய மௌத். ஏன், ஹலாலை சம்பாதிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு வந்த மௌத்து, அது இபாதத்திலே வந்த மௌத். தொழில் என்பது ஹலாலான தொழில் என்பது இபாதத். ஒருவர் வட்டியிலிருந்து தவிர்ந்து கொள்ளுகிறார். ஏன் தவிர்ந்து கொள்ளுகிறார்? எல்லோரையும் கொண்டு எனக்கும் வட்டி எடுத்து சம்பாதிக்கலாம், எல்லோரையும் போன்று எனக்கும் பொய் சொல்லி சம்பாதிக்கலாம், எல்லோரையும் போன்று எனக்கும் எப்படியாவது தேடுவதாக இருந்தால் நிறைய முன்னேறலாம், ஆனால் எனக்கு மார்க்கம் என்ற ஒன்று இருக்கிறதே, எனக்கு ஏமாற்ற முடியாது, எனக்கு பொய் சொல்ல முடியாது, எனக்கு வட்டியிலே கை வைக்க முடியாது, எனக்கு சூழ் வியாபாரம் செய்ய முடியாது, எனக்கு போதைப் பொருள்களை விற்க முடியாது, எனக்கு அழுக்கானவைகளை விற்க முடியாது, எனக்கு பீடி சிகரெட்டை விற்க முடியாது, இவைகளெல்லாம் மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது. நாம் அல்லாஹ்வை பயந்து சம்பாதிக்க கூடியவர்கள். எனவே அவர் ஹலாலு தன்னை சுருக்கிக் கொள்ளுகிறார், பொய் பேசாமல் தவிர்ந்து கொள்ளுகிறார், வட்டியிலே கை வைக்காமல் தவிர்ந்து கொள்ளுகிறார். ஒரு கொடுக்கல் வாங்கல் முறை வரும் பொழுது அவர் ஒரு ஆணிமிடத்திலே கேட்கிறார், இப்படி ஒரு நல்ல ஒரு வருமானத்துக்குரிய வரி வந்திருக்கிறது, இதை செய்யலாமா செய்வது கூடாதா என்று இவரை ஏன் கேட்க வைக்கிறது? இவருக்கு மறுமையின் சிந்தனை இருக்கிறது, இவருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது, இவருக்கு சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, நரகத்தின் பயம் இருக்கிறது, கபரின் சிந்தனை இருக்கிறது. அதனால் தான் அந்த ஹராத்தை செய்யாமல் ஹலாலான தொழிலை தேடி செய்கிறார். நான் என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஹலாலையே கொடுக்க வேண்டும், ஹலாலை தேடி அவர்களின் தேவையை நிறைவேற்ற வேண்டும், அந்த மனைவி பிள்ளைகளின் தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இவர் ஹலாலை தேடுவதற்கு வெயிலே காகிறார், மலையிலே நடைகிறார். சில நேரங்களிலே அவர் பல கஷ்டங்களை சுமக்க வேண்டி வருகிறது. எதற்காக வேண்டி? தன்னுடைய பொறுப்பின் கீழுள்ள மனைவியின் தேவையை, தன்னுடைய பொறுப்பின் கீழுள்ள பிள்ளைகளின் தேவையை நான் ஹலாலாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். இது வெறுமனே துனியா அல்ல, இவர் இபாதத்திலே ஈடுபடுகிறார். எனவே ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய ஒருவர் ஐந்து நேர தொழுகையையும் பேணுதலாக தொழுது, பாவங்களில் ஈடுபடாமல், வட்டியோடும் தொடர்பு படாமல் ஏமாற்றாமல் முறையாக சம்பாதித்தால் அந்த சம்பாதிப்பின் மூலம் மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தை அடைவார். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்திலே நம்பிக்கையோடு உண்மை பேசி ஹலாலாக தேடக்கூடியவர்கள் கியாமத்துடைய நாளிலே நபிமார்களோடு இருப்பார்கள். இதற்கு நிறைய சம்பவங்கள் சொல்லலாம், நேரம் இடம் கொடுக்கும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே கிடைத்த இந்த வாழ்க்கையை அன்றாடம் செய்யக்கூடிய விடயங்களின் மூலமே மறுமையிலும் உயர்ந்த அந்தத்தை பெறக்கூடியவர்களாக மாறலாம். அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லோர்களாக எங்கள் எல்லோரும் மாற்றி வைப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உன்னை பயந்து வாழக்கூடிய உண்மையான முத்தகீன்களாக ஆக்குவாயாக, எங்கள் எல்லோருடைய இறுதி முடிவுகளை மிகவும் சிறப்பாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீனிலே உள்ள அந்த முஸ்லீம்களுக்கு அருள் புரிவாயாக, பலவீனர்களுக்கு உதவி செய்வாயாக, அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், வீடுகளை உடந்தைகளை உரிமைகளை உயர்ந்து யா அல்லாஹ் அகதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவைகள் அனைத்தும் உனக்கு மறைவானதல்ல யா அல்லாஹ், என்றாலும் நீ ஏதோ ஒரு நலவை வைத்து பிற்படுத்திக் கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். உன்னுடைய உதவி அவர்களுக்கும் அவர்களின் எதிர்களுக்கு எதிராக வரும் என்பதில் எங்களுக்கு நூற்றுக்கு நூறு நம்பிக்கை இருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய ஆச்சரியமான குதிரத்துகளை நீ வெளிப்படுத்துவாயாக. அநியாயக்காரர்களை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். அநியாயக்காரர்களுக்கு தகுந்த தண்டனையை வழங்குவதற்கு நீ எப்படி வழங்குவே என்பதை அறிந்தவன் யா அல்லாஹ். நீ அவர்களுக்கு உரிய தண்டனையை முறையாக வழங்கிவிடுக்கு அருள் புரிந்து அவர்களின் வீடு வாசல்கள் இழந்தவர்களுக்கு அவர்களின் தேவைகளை கண்ணியமாக நிறைவேற்றி கொடுத்து விடியா. மஸ்ஜிதுல் அக்ஸா யா அல்லாஹ், அது எங்களுடையது யா அல்லாஹ், அது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது யா அல்லாஹ், அதுவும் மஸ்ஜிதுல் நபவி யா அல்லாஹ், மஸ்ஜிதுல் ஹராம் போன்று நாம் போய் வர வேண்டிய இடம் யா அல்லாஹ், அதை முஸ்லீம்களுடைய கையிலே திருப்பி தருவாயாக.